சாமி போடுவது மிஷின் கண்களை மூடி தெய்வ வார்த்தைகளை தாக்கம் செய்கிறது என்று கர்த்தனாகிய ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். நம்முடைய தேவன் கிறிஸ்துவ தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் சகலத்தையும் அரசாடுகிறவர். குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்ற ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறது. தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது
நீங்கள்
பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் சாட்சியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்திற்கும் சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அதை ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அதற்கு ரெண்டு சாட்சிகள். ஒரு நிலம் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குகிறார்கள் என்றால் அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இரண்டு சாட்சிகள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அதை அங்கீகரிக்கிறதற்கு சாட்சிகள் அவசியம். இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்குமே சாட்சிகள் தேவையானால் ஆண்டவரும் நம்மை விட்னஸாக சொல்கிற சாட்சிகள். எதற்கு நாம் சாட்சிகள் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்தார். அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது கதையல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு மதத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கு பின்பாக ஒரு ஸ்டோரி இருக்கு. அது போல இது ஒரு ஸ்டோரி கிடையாது. இப்பொழுது நான் சொன்ன காரியங்களுக்கு எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதற்கு என்ன சாட்சி? இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து உங்களுடைய நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதற்கு என்ன சாட்சி? அவர் மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி? நாம் தான் சாட்சி. இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சுமந்து மரித்தார் என்பதற்கு நான் சாட்சி. ஏன்? என் வாழ்க்கை பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அவரது உலகத்தின் இரட்சகர் என்பதற்கு யார் சாட்சி? நான் சாட்சி. என் வாழ்க்கை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை பாரு சாட்சி. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? என் வாழ்க்கையை பாருங்க, இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு என் வாழ்க்கை சாட்சி. சாட்சி என்பது சும்மா கையெழுத்து போடுகிறதல்ல. உலகத்தில் நடக்கிறதான காரியங்களுக்கு கையெழுத்து போட்டுட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சாட்சிகள் என்ற ஒரு ஸ்தானத்தில் வைத்திருப்பது கையெழுத்து போடுகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையே உலகத்திற்கு சாட்சியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. என் வாழ்க்கை சாட்சி. என் இயேசு உயிரோடு வாழ்கிறார், இன்றைக்கும் வாழ்கிறார். என்ன பார், அதை பார்த்தவனுக்கு தெரியும் இயேசு வாழ்கிறார். இப்படி நாம் தைரியமாய் நம்முடைய வாழ்க்கையை ஜனங்களுக்கு சாட்சி ஆக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சேலஞ்சான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. மனுஷர்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். பாவ சோதனைகளை மனுஷனால் மேற்கொள்ள முடியவில்லை. பாவத்தின் பிடியிலே இன்றைக்கு உலகம் போக 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 மிகவும் மோசமான நிலைமைக்குள் போய்க் கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் கேள்விப்படாத நிலைமையில் இப்பொழுது காலம் மிக கொடூரமாய் போய்க் கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் கேள்விப்படாத விதத்திலே பாவமும் துணிகரமும் கொலை பாதகங்களும் ரத்தம் சிந்துதலும் இன்னைக்கு உலகத்திலே ஏராளமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது பாவம் நிறைந்த பிசாசினால் ஆதிக்கம் பண்ணப்பட்டுகிற இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் ஒரு மனுஷன் வாழ முடியுமானால் அது தேவ பலத்தினால் மாத்திரம் தான் சாத்தியமே தவிர சுய பலத்தினால் அது சாத்தியமே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்ன வார்த்தை கவனிக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பலன் அடை எதுக்காக பலன்? எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருப்பதற்கான பலனை ஆவியானவர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியமா அப்படி சொல்லி சில கேட்கலாம். எல்லாரும் அபிஷேகம் பெற்றாலும் பரலோகம் போக முடியுமா? சில சொல்லுவாங்க அபிஷேகம் பெற்றாதான் பரலோகம் போக முடியுமா? அப்படி சொல்லலாம், அபிஷேகம் பெற்றாதான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில அப்படி சொன்னா கள்ளன் பரலோகம் போலியா பரதீசு எடுத்துக் கொள்ளப்படலையான்னு அடுத்து கேட்க. கள்ளன் இந்த உலகத்திலே அவன் சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொண்டான். அதுக்கு பிறகு இறங்கி போய் அதுக்கு பிறகு அவர் ஒரு வாழ்க்கை நடத்தல. அடுத்த சில மணி நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிய போது அவருக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவனுக்கு வாழ்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படல. அவன் வாழ்க்கையின் கடைசி மணி நேரங்கள், அதனால அவனுக்கு அதன் அவசியம் இல்லை. அடுத்து அவன் மரணத்தை சந்திக்கிறது. ஆனால் நம்முடைய காரியம் அப்படி அல்ல. நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் பல ஆண்டு காலம் வாழ வேண்டியிருக்கிறது. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நிற்கணும். மத்தேயு 10:22 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார். கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே வைத்திருக்கிற காலம் முழுவதும் அவருக்கென்று பரிசுத்தமாய் நிற்க வேண்டும், அவருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் ஒன்று கிறிஸ்துவின் வருகை அல்லது நம்முடைய மரணம் எது முன்பு சம்பவிக்கிறதோ அது வரையிலும் கர்த்தருக்காக அவருடைய சமூகத்தில் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். இத்தனை வருஷம் கர்த்தருக்காக வாழ்ந்த இப்ப நான் கர்த்தரை விட்டுட்டேன்ற ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் நரகத்துக்கு போயிடும். நீதிமான் செய்கிற நீதி அவன் தன் நீதியை விட்டு திரும்பி அவன் துன்மார்க்கத்திற்கு போவான். ஆனால் அவன் நீதி நினைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நீதியை கர்த்தர் நினைக்க மாட்டார். 50 கர்த்தருக்கு வாழ்ந்துட்டு 51 அவன் கர்த்தரை விட்டு விலகி அவன் மரிப்பான். ஆனால் அவன் நரகத்துக்கு தான் போவான். அவன் நீதி நினைக்கப்படுகிறது. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்றால் அந்த சொந்த தரத்தினால முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அரசு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக ஃபைனல் வேர்ட் கடைசியாக நினைப்பூட்டிட்டு சென்றதான காரியம் அபிஷேகத்தை குறித்ததாக இருக்கு. அதுதான் அவர் நினைப்பூட்டிட்டு போனார், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்க. இன்றைக்கு நான் செய்தியை நான் ஆயத்திலே பண்ணல, தெரிஞ்சதான் பண்ண. ஆனால் கர்த்தர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இருக்கிற சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கும்படிக்கு ஒரு தூண்டுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் உங்களுக்கு நான் வேகமா சில காரியங்களை காண்பித்து விட்டு ஜெபிக்க போறேன். ஜெபத்திற்கு நான் நேரத்தை செலவிட போகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த முதல் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லிவிட்டார். அந்த சம்பவம் அவர் சொன்னது 2 ஆரம்பத்திலே அது நிறைவேற ஆரம்பிக்கிறது. 2 முதல் 4 பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது
அவர்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும்
அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
ஆவியானவர்
தங்களுக்கு தந்தருளின
வரத்தின்படியே
வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
கவனிக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எவ்வளவு அவசியம் என்பதை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண போறேன். என் அபிஷேகத்தை குறித்து செய்தி என்று ஒன்று எடுத்தால் அதை பல மணி நேரம் எடுக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது. நம்முடைய சபையிலே ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து ஒரு பிசிடி நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா அபிஷேகத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பிசிடி நீங்க முடிந்த பிறகு கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அதில் நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதுல கொஞ்சம் டெப்தான சில விஷயங்களை சொல்லியிருக்கும். ஆனா இன்னைக்கு நான் அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் கிடையாது. ஜஸ்ட் மேலோட்டமா ஹைலைட் பண்ண போறேன். அவசியம் எந்த அளவுக்கு அது அவசியம் என்பதை மட்டும் சொல்ல போறேன். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடைசியாக நினைப்பூட்டின காரியம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும். அதன் மூலமாய் நீங்கள் பலனடைந்து சாட்சியாயிருப்பீங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு 120 பேர் தங்களை அர்ப்பணித்தாங்க. சேர்ந்து ஜெபித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு கூடினவர்கள் 120 பேர். இந்த 120 பேரும் எருசலேமிலே ஒரு வீட்டின் மேல் அறையில், இதே போல ஒரு மாடியிலே மேல் அறையிலே 120 பேராக கூடி தொடர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எப்பொழுது கொடுப்பேன்னு சொல்லுற, போய் காத்திருங்கள் கொடுப்பேன். அவர்கள் தொடர்ந்து 10 நாட்கள் காத்திருக்கிறாங்க. தொடர்ந்து துதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. 10வது நாள், அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த 10வது நாள், அந்த 50வது நாள். இப்பொழுது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 50வது நாளில் நடந்த காரியம். 10 நாட்கள் அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பரமேதி சென்ற பிறகு 10வது நாள் அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று வானத்திலிருந்து அக்னிமயமான நாவுகள் போல ஒரு பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அந்த 120 பேர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார். கவனிக்க வேண்டிய விஷயம், 120 பேர் கூடி வந்தார்கள். கர்த்தர் அந்த இடத்துல 119 பேரை நிரப்பார். 119 பேர், 120 பேரையும் நிரப்பினார். ஆண்டவர் பாருங்க, ஒரு நபருக்கு அபிஷேகம் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும். ஒரு நபருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு அவசியம் என்பதை கர்த்தர் இடத்தில் விளங்கப்படுது. அதனாலதான் 120 பேர் கூடி வந்த பொழுது 120 பேரையுமே அபிஷேகம் பண்ணார். ஏனென்றால் ஒவ்வொரு தனி நபருக்கும் அபிஷேகம் தேவை. 119 பேருக்கு அபிஷேகம் தேவை. இவனுக்கு அபிஷேகமே தேவையில்லை, இவன் நல்லா இருக்கிறான், இவனுக்கு அபிஷேகம் தேவையில்லை அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறார். ஒரு 10 பேர், இந்த 120 பேர் ஒரு 10 பேர் நல்ல கமிட்டடா இருக்கிறாங்க, அதனால 110 பேருக்கு அபிஷேகம். அந்த 10 பேர் நல்ல கமிட்டடா இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவையில்லை கர்த்தர் சொல்ற. 120 பேருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை வச்சார். பேதுரு முதற்கொண்டு 12 சீஷர்களுக்கும் கொடுத்தார். அதோடு கூட இணைந்து கொண்டதான எல்லாருக்கும் கட்டப்படும். இதென்ன தெரிகிறது என்றால் அபிஷேகம் மிகவும் இதனை 12 பேர் அப்போஸ்தலர்கள், மற்றவங்க விசுவாசி. ஊழியர்களுக்கும் அபிஷேகம் தேவை, விசுவாசிகளுக்கு அபிஷேகம் தேவை. அதை 120 பேர் அது கண்டாச்சு. இதுல 12 பேர் தான் ஊழியக்காரங்க, மற்றவங்க தான் விசுவாசி. ஊழியக்காரனுக்கும் அபிஷேகம் தேவை, விசுவாசிக்கு அபிஷேகம் தேவை. யாராயிருந்தாலும் சரி, தங்கள் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லை. பார்க்கும்போது அதை காட்டு பாக்கினால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது கத்த 120 பேர் அபிஷேகம் இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய லைஃப் அப்படியே மாறி இவர்கள் 50 நாளுக்கு முன்னால கெத்தமனை தோட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பேதுரு எல்லாரும் ஜெபிக்க முடியாத தூக்க மயக்கத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்றார், 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா, அதை நம்ம ஜெபிக்க முடியும். ஆனா இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு பாருங்க, 2 அதிகாரத்திலே
46 மகிழ்ச்சியோடும் ஜனங்கள் எல்லாரிடத்திலும்
ரட்சிக்கப்படுகிறவர்களை
கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார்.
42 வசனத்தையும்
அவர்கள்
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும்
உறுதியாய்
தரித்திருந்தார்கள். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறார். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், தேவனை துதித்தார்கள், ஜனங்களுக்கு நற்சாட்சி கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரே காரியம், இந்த 120 பேரும் இப்படி ஜெபிக்க எப்படி முடிந்தது? இவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க எப்படி முடிந்தது? எப்படி ஆராதிக்க முடிந்தது? எப்படி இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நல்லவர்களுக்கு பெயர் வாங்க முடிந்தது? ஒரே காரியம், அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம் தான். அப்ப அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், ஜெபிக்க முடியாதவர்களை ஜெபிக்க வைக்கும், உங்கள் சுபாவங்களை மாற்றும், தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனால் அபிஷேகத்தை பெற்று ஆவிலை நிறைந்துவிட்டால் உங்க வாழ்க்கையே வித்தியாசமாக, எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவரால் நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய அன்பில் அவருடைய பிரசுரத்திற்குள்ளே நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அது போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. உங்கள் இருதயம் டெண்டரா இருக்கும், தேவனுக்காக உங்கள் இருதயம் ஏங்கும், அவருடைய அன்புக்காக அவருடைய பிரசன்னத்திற்காக ஏங்கும். ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் இருதயம் அவருடைய பிரசன்னத்திற்குள் நிறைஞ்சிருக்கு. அத எல்லாத்தையும் சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது, அனுபவத்தில் வரும்போதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. உண்மையா சொல்றேன், இந்த வாழ்க்கைக்கெல்லாம் நான் தேவ சமூகத்தில் கண்ணீர் விடாத நாளே கிடையாது. இன்னைக்கு காலையில் வந்தவங்க தம்பி பாட்டு பாடக்கூட நாங்கள் எத்தினாலும் அப்படி அழுதுகிட்டே ஒரு பாட்டு கூட உங்களை வந்து சாதாரண பார்க்கிற ஒரு விஷயங்கள் நம்மை அந்த அன்புக்குள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காரியங்களும் எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். உலகத்தை உலகமா சாதாரணமா பார்க்க மாட்டோம், நம்முடைய பார்வை வித்தியாசமாக, நம்முடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கும், நம்முடைய காரியங்கள் நம்முடைய உள்ளான வாழ்க்கை அப்படியே மறுரூபம் ஆயிடும். ஒவ்வொரு காரியங்களிலும் மாற்றம், கர்த்தருக்காய் வாழ்வதற்கான ஒரு வைராக்கியம் நமக்கு. இன்னைக்கு அப்போஸ்தலர்களின் நாட்களிலே ஏன் இப்படி அவங்க இருந்தாங்க, எப்படி அவங்களால கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்க முடியும், ஒன்றும் கிடையாது. அபிஷேகம் ஒரே அபிஷேகம், ஆவியானவரால் நிறைந்திருக்கிறது. அந்த காரியங்களை வித்தியாசமா இந்த பேதுரு அவன் செபிக்க முடியாதவனாக இருந்தவன். 3 அதிகாரத்தில் தான் ஒவ்வொரு அதிகாரத்தை மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணிட்டு வருவாங்க. 3 அதிகாரத்திலே 1 வசனத்தை பெண் மறித்த பெண்ணை உயிரோடு எழுப்புறதற்கு அங்கேயே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவார். கெத்தமனை தோட்டத்துக்குள்ள கத்தர் கூட்டிட்டு போனார். இவங்க 3 பேரையும் எல்லா இடத்திலையும் கத்தர் கூடவே கூட்டிட்டு இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய மகிமை விசேஷமா பார்த்தாங்க. ஆனா இவங்க விசேஷமாக இருக்க
ஒரு மலையின் மேல எங்க மருதுவ மலையில போய் எங்க ஜெபிக்கும் பொழுது அங்கேயும் தூங்கிட்டாங்க. என்ன பேசுறது தெரியாம கெத்தமனை தோட்டத்துல போகும்பொழுது அங்க தூங்கினாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அதே பேதும் அதே யோவானும் அபிஷேகம் பெற்றது ஜெப வேளை ஆகிய ஒன்பதாம் மணி வேளை. இந்த ஒன்பதாம் மணி வேளை என்பது எதை குறிக்கிறது என்றால் மதியம் 3 மணி. எல்லாருக்கும் தூக்கம் வர நேரம், எல்லாருக்கும் தூக்கம் வர நேரத்துல இவங்களுக்கு செபிக்கிறது ஸ்பெஷலா இல்ல. ஏதோ ஆவி அவருடைய. அப்போ இந்த நேரத்துல இவங்களால எப்படி செபிக்க முடிச்சா, மத்த நேரத்துல எப்படி செபிக்கிறதா? காரணம் அபிஷேகம். ஜெப வேளை ஆகி 9 மணி நேரத்திலே இவர்கள் செபிக்கிறாங்க. டைம் பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அது மதியான 3 மணியை செபிக்கிறதுக்கு பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல கரெக்டா அந்த நேரத்துல செபிச்சாங்க. அந்த டைமை பிக்ஸ் பண்ணி கரெக்டா அவங்களால செபிக்க முடிஞ்சது. எப்படி அவங்களால செபிக்க முடிஞ்சது? எந்த நேரத்திலையும் செபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம் அவங்க மேல இருந்ததுனாலதான் எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் அவங்களால செபிக்க. உங்கள் மேல ஒரு ஜெப அபிஷேகம், பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிறைந்திருந்தால் எந்த நேரத்திலையும் உங்களால ஜெபிக்க முடியும், எந்த இடத்திலையும் உங்களால ஜெபிக்க முடியும். புரியுது? எதுவுமே நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. எந்த நேரத்திலையும் ஜெபிக்கலாம், எந்த இடத்திலையும் ஜெபிக்கலாம். டிராவல் பண்ணிக்கிட்டே ஜெபிக்கலாம், எங்க இருந்தால் நடந்துகிட்டே ஜெபிக்கலாம், எந்த இடத்திலையும் ஜெபிக்கலாம், எப்பொழுதும் ஜெபிக்கலாம், எந்த இடத்திலும் தேவ பிரசனத்தை உங்களால் அனுபவிக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஜெபிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றி 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
நாடோறும் அவனை அலங்கார வாசல் தேவாலய வாசல் நிலையிலே வைப்பார்கள்.
மட்டும் வாசிக்கலாம்.
அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை,
வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் வளர்ந்து கொண்டது.
பாருங்க, இவன் போனதை செபிக்கதான் போறான். ஆனால் அந்த இடத்திலே ஒரு திறவி சப்பானி பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறான். அவன் பிச்சை கேட்கிறார். ஆனால் பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்ல உடனே அவன் நடந்தது. செபிக்கிறவர்கள் நீங்க எங்கு போனாலும் சொல்லுகிறேன், தேவ நாமத்திற்கு மகிமையாயிருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசம் பிரைட்டா இருக்கும். காரியங்கள் எப்படி இருந்தாலும் இவன் பிறவி தப்பானியானவன், ஏறக்குறைய 40 வயதுள்ளவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனை அந்த இடத்திலே சுகமாக்குகிறாள் என்றால் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? ஜெபத்திலே நீங்கள் சிறந்திருக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சிறந்திருப்பீர்கள். லைஃப்ல விசுவாசம் குறைகிறதுனால தான் நிறைய இடத்துல ஃபெயிலியர், பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியல. விசுவாசத்திலே நீங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களால் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு உங்களால் நிற்க முடியும். ஆவியானவர் உங்களுக்கு விசுவாசத்திலே வந்தவர்கள் அதிகரிச்சார். இந்த திறவிச்ச பணி எழுப்பிட்டாங்க. 4வது அதிகாரத்துக்கு வரும், அடுத்த அதிகாரத்தில் 4வது அதிகாரத்துல வரும்பொழுது அதை பார்த்து ஏராளமான ஜனங்கள் கூடிட்டாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாம். வசனத்தை கேட்டவர்களில்
அநேகர்
விசுவாசித்தார்கள்.
அவர்கள்
தொகை 5000 5000 பேர் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. 5000 பேர் பெந்தேகோஸ்து என்ற நாளிலே அவர்கள் அபிஷேகம் பெற்ற பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே இந்த அற்புதம் நடந்த பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் சொல்லுகிறீர்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிகவும் கடைசி. இன்னைக்கு 2 பேர் 4 பேர் ரட்சிக்கப்படுறது பெரிய விஷயம், அதுல முக்கியம் அதெல்லாம் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு மாஸ் கன்வர்ஷன் தேவை.
நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனத்தொகையிலே 5 பேர் 4 பேர் 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தேசத்தில் ஒரு அசைவு வராது. திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப இவர்கள் பிரசங்கித்த உடனே இது ஒண்ணு பெரிய செத்தான பிரசங்கம் கிடையாது. இவங்க இப்பதான் ஊழியத்துல செப்பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு பெரிய வளர்ந்த ஊழியக்காரங்க கிடையாது. இப்பதான் அபிஷேகம் பெற்று அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய டாக்டரின் பேசக்கூடிய அளவுக்கு திறமசாலிகள் கிடையாது. சும்மா பிரசங்கம் பண்றாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னாங்க. இந்த வல்லமைக்கு காரணம் இயேசு. இவன் சுகமானதுக்கு காரணம் இயேசுனாங்க. இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதத்தை இவங்க செஞ்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை பிறவி தப்பானை எழுப்பினார். 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல பிறந்தவனை அந்த இடத்துல குறக்கரை இருந்தவனை தூக்கி நீ நடத்தினார் இல்லையா? அதை விடவா பெருசா செஞ்சுட்டாங்க. ஆனால் இவர்கள் ஒரு பிறவி தப்பானியை சுகமாக்கி எழுப்பி விட்டார்கள். பேசுறாங்க, சாதாரணமான பேசலாம். பெரிய ஒரு ஆழமான செய்தி கிடையாது. இயேசு கிறிஸ்து இப்ப ஒரு டெத்தான பிரசங்கம் எல்லாம் கொடுக்கல. சாதாரணமாய் ஒரு வார்த்தை தான் பிரசங்கம் பண்ணாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இவர்கள் மேல் இருந்த அபிஷேகம் ஜனங்களின் இருதயத்தை திறந்தது. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் சொல்லுகிறேன், ஜனங்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகள் அபிஷேகத்திலே நிறைந்திருந்தால் தான் தைரியமா தேவ சமூகத்துல சொல்ற நம்முடைய சபையை கத்தர் அதற்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். கடந்த சில நாட்களாக இந்த ரொம்ப கிளியரா நான் அதை பேசிட்டேன். அதற்காகத்தான் இந்த சபையை கத்தர் ஆரம்பிக்க சொன்னார். அதுக்குதான் கர்த்தர் இந்த சபைக்கு பெயர் வைக்க சொன்னார். ரிவைவல் பிளஸிங் சர்ச் சொன்னதுக்கு காரணமே அதுதான் சொன்னார். ஒரு ரிவைவலுக்காக கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கார். தேசத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா சொல்றேன், நம்முடைய சபையில் இருந்து கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. கடந்த சில நாட்கள என்ன கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷலா ஹோல்ட் பண்ணிட்டு வர்றாரு நல்ல தெரியும். சீக்கிரத்தில் அது உங்கள் மேல் இறங்க போகிறது. எதிர்பார்த்து ரெடியாரு என ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் அதை கொண்டு வர போறார். அதன் பிறகு கர்த்தர் தேசத்துறை அசைவுகளை கொண்டு வருவதற்கு பலரை பயன்படுத்துவார். அதில் நம்மையும் ஒரு கருவியாகி நடத்தல் கொண்டு வர போகிறார். நிச்சயமா செய்ய போற அது கர்த்தர் நல்ல டியூன் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் என் தனி ஜபத்திலே சாயங்காலத்தில் தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரத்துல எல்லாம் இது நான் தெளிவாய் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் அது நடக்க போகிறது. யாரெல்லாம் உண்மையான ஒரு தாகத்தோடு அர்ப்பணிப்போடு தங்களை அர்ப்பணிக்கிறோமோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன் கரத்தில் எடுக்க நடக்க போகிறார். பெரிய காரியம் செய்வார். எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், அபிஷேகம். வேற ஒரு காரணம் கிடையாது. அபிஷேகத்தை பெற்றார்கள். பிரசங்கித்தான். பிரசங்கித்த உடனே 5000 பேர் உடனே வச்சுக்கிறார். அப்படியே பாருங்க, தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் வேதன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் சரித்திரம். இந்த எழுப்புதல் சரித்திரத்திலே ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ற ஒரே விஷயம் அபிஷேகம் மட்டும்தான். எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்க, முதல் அதிகாரத்தில் அதை அனௌன்ஸ் பண்ணாரு. 2 அதிகாரத்தில் அதை நிறைவேற்றினாரு. 3 அதிகாரத்தில் அவங்களுக்குள்ள ஜெப அபிஷேகம் இருந்தது. அற்புதத்தை செஞ்சாரு. 4 அதிகாரத்தில் வரும்பொழுது 1000 கர்த்தர் ரட்சிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப இந்த அபிஷேகம் பாருங்க, புறஜாதிகளுக்குள் இது எருசலேமில் நடக்குது. அடுத்தது யூதையாவிலும் சமாரியாவிலும் இல்லையா? எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும். இப்ப சமாரியாவுக்கு போலாமா? போகலாம். இப்ப சமாரியாவுக்கு போகலாம். 8 அதிகாரத்தில் 4வது முதல் 6வது வசனம் எங்கும் திரிந்து
சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
அப்பொழுது பிலிப் என்பவன்
சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்ப சமாரியா குலம் என்றாயிற்று. எருசலேமில் இருந்து கர்த்தர் சேர்த்து சமாரியா குலம் முடிஞ்சிட்டு சமாரியா குலம் வந்தாச்சு. இந்த பிரிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகன், இவன் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் கூட கிடையாது. இவன் போய் சமாரியா என்கிறதான புறஜாதிகள் நிறைந்திருக்கிற இடத்துல அவன் பிரசங்கிக்கிறான். இவன் பிரசங்கித்த உடனே பிசாசுகள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அநேகருக்குள்ள அசுத்தாவிகள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவரடி விட்டு புறப்பட்டது என்று 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அநேக திமிர்வாதக்காரன் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள்.
எட்டாம் வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயி.
சமாரிய பட்டணத்திலே டோட்டலா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது பட்டணமே மாறிடுச்சு. ஒரு நபர் ஒரே ஒரு பிழிப்பு ஒரு பட்டணத்தையே கலகிட்டு.
காரணம் என்ன? அபிஷேகம்.
பிலிப்பு என்கிற ஒரே ஒருவன் போய் சமாரியாவில் பிரசங்கிக்கிறான், அந்த பட்டணத்தையே கர்த்தர் அப்படி திருப்பி போட்டுட்டார். சபை சரித்திரத்தின் காலத்தில் பார்ப்பீர்கள் என்றால், சில தனி நபர்களை கொண்டு கர்த்தர் தேசங்களை அனைத்து அசைத்து இருக்கிறார். சார்லஸ் பின்னி, இவான் ராபர்ட்ஸ், இவங்களெல்லாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கணும் தேவப்பிள்ளைங்க. இவான் ராபர்ட்ஸ் ஒருவனை கொண்டு வேல்ஸ் என்ற தேசத்தை கர்த்தர் திருப்பி போட்டார், அசைத்தார். சார்லஸ் பின்னி அவருடைய கொண்டு இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்க தேசத்தையும் கர்த்தர் கலக்கினார். டேவிட் பிரனான் அவருடைய கொண்டு கர்த்தர் செவ்விந்தியரை கர்த்தர் ஏராளமான நார்த் அமெரிக்கன்ஸ் கர்த்தர் தமக்கென்று எடுத்தார். தனி நபர்களை கொண்டு கர்த்தர் ஏராளமான எழுப்புதல்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவை எழுப்புதல். பிலிப்பு என்கிற ஒருவன் அவர் புறப்பட்டு சென்று சமாரியாவிலே பிரசங்கித்தான். சமாரியா பட்டணத்திலேயே எழுப்புதல் வந்தது. ஒரு மனுஷனால் அந்த பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் தான். காரணம் என்ன? அபிஷேகம். இந்த சமாரியாவிலே அடுத்தது நடக்கிறது பாருங்க, 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிறார்.
சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை
எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த போது
அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு
அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி
அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
காரியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டு போற பாருங்க. இப்ப சமாரியாவிலே பிலிப்பு என்கிற ஒரு நபர், ஒரே ஒரு மனுஷன், இவன் போய் பிரசங்கித்தான், சடஞ்சித்தான் ரட்சிக்கப்பட்டுட்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. உடனே பிலிப்பு வந்து எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலர்கள் சாட்சி சொல்றான், சமாரியல போய் பிரசங்கித்தேன், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஒரே சந்தோஷமா இருக்குது, அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. உடனே பேதுருவும் யோவானும் போடுறாங்க சமாரியாவை. அதுவே பார்க்கும்போது எல்லாம் ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. சரி, ரட்சிக்கப்பட்டீங்க, ஓகே, வாரம் வாரம் நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கோங்க, எல்லாரையும் தர வச்சா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போனது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை. உடனே அடுத்தது பாருங்க, என்ன பேசுறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை. உடனே அவர்களுக்காக செவித்து அவர்கள் கைகளை வைத்தார்கள். அவங்க எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை. அதான்
ரட்சிக்கப்பட்டது நம்ம போல. ரட்சிக்கப்பட்ட உடனே பேதுருவும் யோவானும் போய் அவருடைய அபிஷேகத்துக்குள் நடத்தினார்.
ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுல் அவருடைய ரட்சிப்பவர். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் அவனை பிடித்தார். நேரடியார் பிடித்த உடனே அனனியா என்கிற ஒரு சீஷன் அங்கே தர்சு பட்டணத்தில் இருக்கிறார். இந்த அனனியா கிட்ட கர்த்தர் பேசுற, பவுல் என்கிற ஒருவனை நான் பிடிச்சிட்டேன், அவனை நீ போய் மீட் பண்ண. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு கம்யூனிகேட் பண்றார் பாருங்க, 11-ஆம் வசனம்
அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த ரட்சிக்கப்பட்டுதான் சவுல்
என்ன சொல்றான் தெரியுமா? 17-ஆம் வசனத்தை
அப்பொழுது அனனியா போய்
வீட்டுக்குள் பிரவேசித்து
அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே
நீ வந்த வழியிலே
உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார்
என்ற அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவன் சொல்றாரு. பார்வை அடைகிறது மட்டும் கிடையாது, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்காக தான் கர்த்தரை அனுப்பினாரு. 9 அதிகாரத்துல பவுல் அபிஷேகம், 10 அதிகாரத்துக்கு போயிட்டு இருந்தார். 10 அதிகாரத்துல கொர்நேலியுடைய வீடு. கொர்நேலியு என்கிறவர் புறஜாதி மனுஷன், ரோம அரசாங்கத்திலே ஒரு ராணுவ தளபதி, இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. இந்த கொர்நேலியு கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதி குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் ஒரு தேவ பக்தி அவனுக்கு இருக்கிறது. பக்தியுள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்கிறபடியினால் இந்த கொர்நேலியையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த கொர்நேலியு கர்த்தரை அறியாதவனாக இருந்தாலும் கூட தேவ பக்தியிலே தன்னுடைய அயலகத்தார் எல்லாரையும் ஒன்று கூட்டி தன் வீட்டிலே வைத்து ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ தேடிட்டு இருக்கிறாங்க, யெகோவா தேவனை எப்படி தேடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பேதுருவை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். லைனா படிக்க டைம் இல்லை. பேதுரு அந்த வீட்டுக்குள் போய் பிரசங்கிக்கிறான். ஜனங்க ரெடியா இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேதுரு போய் பிரசங்கிக்கிறான். பாருங்க 10:43 அவன் அவருடைய நாமத்தினாலே
பாவ
மன்னிப்பை பெறுவான் என்று
தீர்க்கதரிசிகள்
எல்லாரும்
அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார்.
பொழுது
வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும்
ஒரு சிலர் மேல் கிடையாது, யாவர் மேலும்
பரிசுத்த ஆவியானவர்
நெருங்கினார்.
அவர்கள் பல பாஷைகளை பேசி
தேவனை புகழுகிறதையும்
பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள்
கேட்கும்பொழுது
பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும்
பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். நமதான் புறஜாதிகள். அப்ப இவர்கள் யூதர்கள் நினைச்சாங்க, நமக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம், நமக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் நினைச்சாங்க. ஆனால் இங்கே கொர்நேலியு வீட்டுல வந்த மேலுடைய கண்ணு திறக்கப்பட்டது. கொர்நேலியு வீட்டுல வந்த பொழுது எல்லாரும் புறஜாதி ஜனங்க. அங்கே பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, இங்கே ஜெபிச்சு கையை கூட வைக்கல, பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவளை எல்லாரையும் நிரப்பி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவரை புகழ்ந்தார். அப்ப புறஜாதிகளுக்கு எவ்வளவு அவசியம் கத்திருப்பார்கள் அபிஷேகத்தை. அடுத்தது அப்படியே வருவோம். 19 அதிகாரத்துக்கு போவோம். 19 அதிகாரம் முதல் வசனத்துக்கு. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் புறஜாதிகளுடைய இடம் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில்
அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள்
பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை.
எபேசுவுக்கு வரான் பவுல். அப்பல்லோ என்கிறவன் பல இடங்களிலே வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை நடத்திக்கொண்டு நடத்திட்டே போயிட்டு இருக்கிறான். ஆனால் இப்பொழுது பவுல் பின்னால வர்றாரு, ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. எபேசி பட்டணத்துல வந்த உடனே நிறைய விசுவாசிகள் அங்கிருக்கிறார்கள். விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? விசுவாசிகளை பார்த்த உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, அதெல்லாம் எடுத்த உடனே கேட்டான். நீங்கள் விசுவாசிகளான பொழுது அடுத்த ஸ்டெப் என்ன? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றீர்களா? விசுவாசியானவன் அடுத்த ஸ்டெப் அதுதான். நான் 10 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், இன்னும் அபிஷேகமே பெறல. விசுவாசிகளான அடுத்த ஸ்டெப், அடுத்த செகண்ட் நீங்க அபிஷேகத்தை கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிடணும். அதுதான் கேட்கிறான். அப்பல்லோ என்கிற சுவிசேஷகன் அவனுக்கு இதை குறித்து ரொம்ப டெப்தான பிரசங்கிக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு எழுப்புதல் பிரசங்கி, ஜனங்களை நிறைய பேர் அச்சு கூட நடத்திடுவான். ஆனால் டெப்தா மற்ற காரியங்களை, டாக்டிங் மற்ற காரியங்களை சொல்ல தெரியாத ஒரு மேலோட்டமா கொண்டு போயிருக்கான். ஆனால் இந்த ஜனங்க அதனால சொல்றாங்க, எனக்கு பரிசுத்தாவி பத்தியே எங்களுக்கு கேள்விப்படவே இல்லை. அப்போ அதை பத்தி பிரசங்கமே வரல, அச்சுமே மட்டும் பிரசங்கம் அச்சு கூட நடத்தி போயிட்டு அபிஷேகத்தை பத்தி பிரசங்கிக்கும் சொல்லிக் கொடுக்கு. ஜனங்களுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ பவுல் தொடர்ந்து கேட்கிற பாருங்க, அப்படியான அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றார். அப்படி நீங்க என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க, அபிஷேகம் கூட தெரியலன்றீங்களே. உடனே ஜனங்க சொல்றாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். யோவான் வெறும் ஞானஸ்தானம் மட்டுமா கொடுத்தாரு, யோவான் அபிஷேகத்தை குறித்து சொல்லலையே. சொல்லிதான மன விரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இல்லையா, மத்தேயு 3:11 நீங்க படிச்சு படிக்க வேண்ட டைம் இல்லை. மனம் விரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்க்கிறேன் இல்ல. அவர் உங்களை பரிசுத்தாவியினாரும் அக்கிரியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் பிரசங்கித்தான். அந்த பிரசங்கம் அவன் பண்ணினானே என்று இங்க பவுல் ஹைலைட் பண்றேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்று நீங்க அப்ப எந்த புத்தியில ஞானஸ்தானம் எடுத்தீங்க? என்னமோ ஞானஸ்தானம் போய் நைன் எடுத்துட்டீங்களா? அவன் பண்ண பிரசங்கத்தை நீங்க கேட்கலையா? யோவான் பிரசங்கித்து மனம் திரும்புவதற்கு என்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து ஜனங்களை மனம் திரும்ப பண்ணுகிற அதே நேரத்தில் அந்த மனம் திரும்பின் அனுபவத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கான அபிஷேகத்தை குறித்தும் அவன் பிரசங்கித்தான். ஆனால் அந்த அபிஷேகம் அந்த நேரத்தில் ஊற்றப்படுகிற காலம் வராதபடியினான் அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்கல. ஆனால் அந்த ஜனங்கள் பின் நாட்களில் யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெற்று பின்பு பவுளுடைய நாட்களில் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அப்ப யோவான் பாருங்க, அந்த காலமே வரல, அபிஷேகம் இன்னும் சபைக்கு ஊற்றப்படுகிற காலம் வர்றதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை ஹைலைட் பண்ணும் பொழுது அபிஷேகத்தை தான் ஹைலைட் பண்ண. எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், எதிலும் வல்லவரா இருக்கிறார், அவர் நல்லா பிரசங்கித்து போயிடுவார்ன்னு சொல்லல. அவர் உங்களை பரிசுத்தாவியினால் அக்கினால் ஞானத்தை கொடுப்பார். அவர் நல்லா பிரசங்கிப்பார், அவர் நல்லா பிசாசு துரத்துவார், நல்லா அற்புதம் செய்வார். அதான் சொல்லிட்டு போல, அவர் உங்களை பரிசுத்தாவியினால் நிரப்புவார் சொல்லிட்டு. அப்ப பரிசுத்தாவி அவனுடைய அபிஷேகம் பாருங்க, காலத்துக்கு முன்பதாக இருந்து சொல்லப்பட்டுக் கொண்டே. யோவான் 7:37-39 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊழிய செஞ்ச நாட்களில் சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் இன்னைக்கு சொல்ற அபிஷேகம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அபிஷேகம் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃபியூச்சரே கிடையாது. அபிஷேகம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்க நிப்பீங்கன்னு கேரண்டியே கிடையாது. கேரண்டியே கிடையாது. அபிஷேகம் இல்லைன்னா நீங்க பரலோகம் போவீங்கன்றதுக்கு கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கு உங்களுக்கு கிடையாது. கர்த்தரே சொல்லியிருக்கிறார், பரிசுத்தாவியிடத்தில் வரும் பொழுது அங்கதான் நீங்கள் தலை எடுக்கிறீங்க, அங்கதான் நீங்கள் சாட்சியாக சொல்ற சபையிலே அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்களுக்கு சொல்ற ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பெற்றாதான் ஒரு எதிர்காலம், கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பெற்றாதான் ஜெப வாழ்க்கை நீங்க வளர முடியும், கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பெற்றாதான் தேவ அன்பை நீங்கள் அனுபவிக்க முடியும், கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பெற்றாதான் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் வாழவும். ஒரு வசனத்தை படிக்கணும், ரோமர் கழுதுங்கிறது 5:5 ரோமர் கழுதுங்கிறது 5:5 அது ஆவியானவர் தான் கர்த்தர் மேல் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை நமக்கு, அது ஆவியானவர் தான் கர்த்தரை நேசிக்கிற இருதயத்தை கொடுக்கிறார், அது ஆவியானவர் தான் கர்த்தருக்கு என்று வாழுகிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். இது ஆவியானவர் இல்லைன்னா நீங்க காற்றுல அடிபட்டு அலைகிற இதயம் போல அதே அடிச்சு போயிட்டே இருக்கீங்க. எந்த பக்கம் எடுத்துட்டு போதும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கீங்க. ஒரு செடியா கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து கர்த்தருக்காக நிற்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சீக்கிரம் கத்தர் கூட பாஸ்ட வந்து பாஸ்ட கத்தர் கூட ஓடி போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் இதாக டக்குன்னு ஓடி போயிடலாம், வெடிவு போயிடலாம், சீக்கிரத்துல விழுந்து போறாங்க, சீக்கிரம் கத்தர் விட்டு போயிடலாம், மறுதளிச்சு போயிடலாம். ரீசன் என்ன? அபிஷேகம் இதாக ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊக்கப்படுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இன்றைக்கு இந்த இடத்துல அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், அபிஷேகம் அவங்களுக்கு தெரியும். பரிசுத்தாவியின் அபிஷேகம் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கத்தர் கொடுக்கிறார். ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி ஜெபத்தை சொல்லுவோம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 14:16-17 வசனங்கள் வாசிக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும்
உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு
சத்திய ஆவியாகிய வேறொரு பேத்தரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார்.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால்
அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி
உங்களுக்குள்ளே இருப்பதால்
நீங்கள் அவரை அறிவீர்கள்
இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெந்த உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு பேசுறவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். அபிஷேகம் பெறாதிருக்கிறவங்கள ரொம்ப கவனமா கவனிக்கிற வார்த்தையை கேட்கும் பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு கத்தர்களை ரெடி பண்ணுவார். நான் பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளுவேன், அந்த ஜெபத்தை கேட்டு பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகி வேறொரு பேசுறவாளனை தருவார். அந்த சத்திய ஆவியானவர் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டார். உலகத்தை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த உலகத்தை கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே வாசமாகிறது, உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் கண்டவர்கள் யாரோ, பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள், அத்தனை பேருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாக இதை கத்தர் கொடுக்கிற. சில நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒருவேளை இருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள் இருக்கிறது, எனக்குள்ள இந்த ஆவியானவர் எப்படி வருவார், நான் நிறைய தப்பு செய்யறேன், நிறைய கோபப்படுறேன், நிறைய எத்தனையும் வேண்டாத காரியங்களை செய்யறேன், எனக்குள்ள இந்த ஆவியானவர் வருவாரா, எனக்கு தகுதியே இல்லை, எனக்குள்ள வரமாட்டார். நான் சொல்றேன், இந்த எண்ணத்தை மாற்றிக்கொடு. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். வரமாட்டார் நினைச்சீங்கன்னா அதுதான் நடக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்குமே தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது கிடையாது. அந்த கவனி நிறைய பேர் உங்களுக்கு அதை தப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, தெளிவா புரிஞ்சுக்க. பரிசுத்தாவியின் அபிஷேகம், நீ ரொம்ப தகுதி அடைஞ்சு நீ ரொம்ப பரிசுத்தமாக அப்படி வந்தாலும் உனக்கு கிடைக்கும், உன்னிடத்துல குறைவு இருந்தா கிடைக்காது. தப்பான உபதேசம். பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல, உங்களை பரிசுத்தமாக்கும்படி கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தாவியின் அபிஷேகம் அல்ல, உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காகத்தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். அது உங்களுடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆசைப்படுறேன், என்னால முடியலங்கிறீங்களா, உங்களை கத்த நிரப்பி உங்களை நீங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற வாஞ்சிக்கிற பரிசுத்தத்தை என்னால இதை ஜெயிக்க முடியல, ஜெயிக்கணும் ஆனால் என்ன முடியலையே அப்படிங்கிறீங்களா, இந்த ஆவியான வரும் பொழுது அதை ஜெயிக்கிறதுக்கு பலன் கொடுக்கும். அது அபிஷேகம், புரியுதுனா? நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால இல்ல, உங்களை பரிசுத்தமா மாத்துறதுக்கு தான் அபிஷேகம். எதுல எல்லாம் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் அங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அபிஷேகம். உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தகுதி இல்லை, குறைவு இருக்குது, எனக்கு கிடைக்காது நினைக்காது. உங்களுக்குள் குறைவு இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்களை நிரப்ப போறார். ஆமென். உங்ககிட்ட குறைவுகள் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்களுடைய அபிஷேகித்து அந்த குறைவுகளை உங்க வாழ்க்கை விட்டு எடுக்க போறார். அதனால எனக்குள்ள குறைவு இருக்குது, அபிஷேகம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. குறைவு இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்களுடைய அபிஷேகமே பண்ண போறாரு. அமேன். சவுல் அப்படி அபிஷேகம் யாருக்கு? யோவான் சுவிசேஷம் 7 37
பள்ளியின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே
இயேசு நின்று
சத்தமிட்டு
ஒருவன் தாகமாயிருந்தால்
என்னிடத்தில்
வந்து பானம் பண்ண கடவன்.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள்
அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
அப்ப தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து என்ன சொன்னார்? ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுவார். அப்போ முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது போக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தார். இரண்டாவது, தாகம் இருக்கணும், தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம். அபிஷேகத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஒரு தாகம் கொடுக்குது, கிடைச்சா கிடைக்குது பார்க்கலாம் அப்படின்னு கூடாது. இதுக்கு நான் கண்டிப்பா அபிஷேகத்தை பெற்றே ஆக வேண்டும், விடமாட்டேன், பெற்றே ஆக விடமாட்டேன், எனக்கு அபிஷேகத்தை பெற்றே ஆகும். மூணாவது என்ன சொல்றாரு? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்மையோட நதிகள் புறப்பட்டு. மூணாவது விசுவாசம், கண்டிப்பா வேணுங்கிறது தாகம், கண்டிப்பா கர்த்தர் எனக்கு தருவாருங்கிறது விசுவாசம். ஆமென். கண்டிப்பா எனக்கு கர்த்தர் தரப்போறாரு, இன்னும் சந்தோஷத்துல அபிஷேகத்துல கர்த்தர் நிரப்ப போறாரு, எனக்குள்ள ஆவியானவர் வரப்போறாரு, நானும் வேதத்தை இவ்வளவு வாசித்தது போல அந்த 120 பேரை போல நானும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்த போறேன், என்னையும் கர்த்தர் இன்னைக்கு நிரப்ப போறேன். அபிஷேகம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை, ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறவர், ஆவியானவர் தான் நம்மை செதுக்க வைக்கிறது, ஆவியானவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது, ஆவியானவர் தான் ரகசியங்களை பிடிக்கிறது.